நேர்காணல். முத்துப்பேறு பெற்ற தெய்வ சகாயம் அவர்களின் புனிதர் நிலை அறிவிப்பு திருப்பணி பாகம் 2. கோட்டாறு மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்பணி முனைவர் ஜான் குழந்தை அவர்கள் முத்துப்பேறு பெற்ற தெய்வ சகாயம் அவர்களின் புனிதர் நிலை அறிவிப்பு திருப்பணி பற்றியும் தெய்வ சகாயம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் வழங்கியதை கடந்த வார நேர்காணல் நிகழ்ச்சியில் கேட்டோம். அதைத் தொடர்ந்து இன்று தந்தை ஜான் குழந்தை அவர்களே, நீலகண்டன் என்ற இயற்பெயரை கொண்ட மறைசாட்சி தெய்வ சகாயம் அவர்களுக்கு திருமுழுக்கில் தெய்வ சகாயம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இப்பெயரின் அர்த்தம் என்ன?
திருமுழுக்கு பெறுவதற்காக எங்கே போனார்? புத்தாரியிடம். புத்தாரி இருந்து வடக்கங்குளத்திலே, பாண்டிய நாட்டிலே, அங்கே போனார். போன உடனே அவர் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை, அங்கே போய் அந்த திருமுழுக்கு பெற்றார். தேவசகாயம் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவசகாயம் பிள்ளை என்ற பெயர் கிடையாது, தேவசகாயம் என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டது. இதை பற்றி அழகான ஏடுகள் பல விளக்குகின்றன. இதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. தேவ சகாயம், ஏன் தேவ சகாயம் என்றால் லாசரஸ் என்ற ஒரு வார்த்தையினுடைய மொழிபெயர். லாசரஸ் என்பது ஒரு எபிரேய சொல்லிலிருந்து வருவது. எல்ஹசார் என்பது அதனுடைய எபிரேய சொல். எல் என்றால் கடவுள், ஆண்டவர். ஹசார் என்றால் உதவி செய்கிறார், கடவுள் உதவி செய்கிறார். எனவே தேவ சகாயம் என்ற பெயர் இவருக்கு தமிழிலே. அப்போ எஸ் சபையார் பெயர்களை தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்ததினால இந்த பெயரை மொழிபெயர்த்து தேவ சகாயம் என்று இவருக்கு இடப்பட்டது. ஆனால் என்றைக்கு இவர் அந்த திருமுழுக்கை பெற்றாரோ அதை இவர் வெறும் சடங்காக நினைக்கவில்லை. தான் மாறிவிட்டேன், நான் மாற்றப்பட்டு விட்டேன், உள்ளரங்கமாக வெளியரங்கமாக. அவர் அணிந்து கொண்டிருந்த அந்த பூநூலை எடுத்து வீசினார். அவர் தன்னுடைய பெயரையும் மாற்றி சொல்ல தொடங்கினார். என்னுடைய பெயர் இதுதான் என்று சொல்ல மாற்றி தொடங்கினார். அவருடைய வாழ்க்கையை மாறி போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்து மனைவியோடு உரையாடி அவரையும் மாற்றினார். அது மட்டுமல்ல, இவருடைய வார்த்தையை கேட்டு பல சேவகர்கள், படை வீரர்கள் அவர்களும் மனமாறினார்கள். இப்படி இவர் தன்னுடைய பணியை தொடங்கினார். ஆனால் எல்லோரிடமும் அன்பாக இருந்தார். அவர் தன்னுடைய போக்கிலே நல்லதொரு மனிதராக தொடக்கத்திலே இருந்தார், உண்மை கொண்டவராக இருந்தார். அந்த அடிப்படையான மனிதாபிமானத்தோடு இவர் தன்னுடைய கிறிஸ்தவ நெறிப்படி வாழத் தொடங்கவும் இது பலருடைய மனதை ஈர்க்க தொடங்கியது. எனவே இவரை இன்னும் விட்டு வைத்தால் ஏராளமான பேர் மனம் திரும்பி விடுவார்கள். எனவே இதை தடுக்க வேண்டும். குறிப்பாக நாயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளம் மனம் திரும்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தி கடைசியிலே அவரை கைது செய்தார்கள். இவர் திருமுழுக்கு பெற்ற ஆண்டு 1745 மே 14 திருமுழுக்கு இவர் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இவர் அடுத்த 3-4 ஆண்டுகளாக இவர் நல்லதொரு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் போக போக இவர் மறைப்பணியிலே கூடுதலாக ஈடுபடத் தொடங்கினார். நற்செய்தி அறிவிப்பு இவருடைய வாழ்க்கையாலும் இவருடைய வார்த்தையாலும் அறிவிக்க தொடங்கினார். எனவே தான் இவர் 1749 பிப்ரவரி 23 இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பல்வேறு துன்பங்களுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டன. 1752 ஜனவரி 14 இரவு 14-15 நடுவிலே இரவிலே இவர் காற்றாடி மலையிலே, அருள்வாய்மொழி காற்றாடி மலையிலே, முதலில் 3 குண்டுகள் பலியான கீழே விழுந்து இயேசுவே ரட்சியும் என்று கீழே விழுந்தார். ஆனால் இன்னும் அவருடைய உயிர் பிரியவில்லை. இன்னும் 2 குண்டுகள், மொத்தம் 5 குண்டுகளுக்கு ஆண்டவர் 5 காயங்கள், இவருக்கு 5 குண்டுகள்.
தந்தை ஜான் குழந்தை, முத்துப்பேறு பெற்ற தெய்வ சகாயம் அவர்களது வாழ்க்கை பற்றி அழகாக சுருக்கமாக சொன்னீர்கள். இவரை தெரு தெருவாக சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு சென்றார்கள். இப்படி பல சித்திரவதைகளை இவர் திருவிதாங்கூர் அந்த அரச ஆட்களால் இவர் அனுபவித்திருக்கின்றார். இவர் வீட்டில் மலையாளம் பேசுவார்கள் என்று சொன்னீர்கள். இவர் தமிழரானது எப்படி?
இவர் வீட்டிலே மலையாளம்தான் பேசுவார். முதல்ல ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டும், திருவிதாங்கூர் ஒரு மலையாள நாடு கிடையாது, அது தமிழ்நாடு பகுதியில் தான் இருந்தது. ஆனால் அங்கே 2 மொழிகள் இருந்தன, ஒன்று தமிழ் மொழி, இன்னொன்று மலையாளம். அரசன் பேசியது, பிறகு நாயர்கள் பேசியது மலையாளம். ஆனால் அரசவையிலே இருந்த மந்திரிமாரெல்லாம் அவர்கள் தமிழ் அந்தணர்கள் தான், தமிழ் பிராமணர்கள், அவர்களெல்லாம் பேசியது தமிழ். எனவே தமிழ்நாடு தான். எனவே அவர்கள் இங்கே இருந்தார்கள். இவரை பொறுத்தளவில் எப்படி தமிழ் என்றால், இவர் கற்றுக்கொண்டது தமிழ், பிறகு இவர் உறவு வைத்திருந்த ஆசான்கள் எல்லாம் தமிழ், இருந்தது தமிழ், எனவே நன்றாகவே இவர் தமிழ், இப்படி இவர் தமிழரானார் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும்.
இவருக்கு குழந்தைகள் உள்ளனரா?
இல்லை, குழந்தைகள் இவருக்கு இல்லை, இதற்கான எந்த குறிப்பும் இல்லை, குழந்தைகள் இவருக்கு இல்லை.
தந்தை ஜான் குழந்தை, முத்துப்பேறு பெற்ற தேவ சகாயம் அவர்கள் பற்றி இவ்வளவு தாங்கள் விரிவாக சொன்னீர்கள், இன்னும் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். இதற்கான ஆவணங்களை நீங்கள் எங்கிருந்து சேகரித்தீர்கள்?
இது ஒரு வரலாற்று திருப்பணியாக இருக்கிறது. இதில் ஆவணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவணங்கள் நம்மை பொறுத்தளவில் இரண்டு மிக முக்கியமான ஆவணங்கள். முதலில் அப்பொழுது ஆயராக கொச்சி மறை மாவட்டமாகத்தான் இருந்தது, அது கொச்சி மறை மாவட்டம். அந்த கொச்சி ஆயராக இருந்த கிளெமன்ஸ் ஜோசே லைதாவோ என்ற ஒரு செசு சபை ஆயர், அவர்தான் ஆயராக இருந்தார். இவர் இறந்து 4 ஆண்டுகளுக்குள், அதாவது 1756 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிய ஒரு அறிக்கை இங்கே வத்திக்கான் இரகசிய ஆவண காப்பகத்திலே இருக்கிறது. அதுதான் நான் கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு வழிகாட்டியது. 2005 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அந்த ஆவணம் எனக்கு கிடைத்தது. அந்த ஆவணம் ரோமை ஆவணம் தான், ஏனெனில் 1000 ரோமைக்கு அனுப்பியது. உடனே 1773 ஏசுசபையார் ஏசுசபை இங்கே அதனுடைய அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு சூழலிலே மீண்டும் 1814 தான் மீண்டும் அது
ஏற்று
அங்கீகரிக்கப்பட்டது. எனவே இந்த இடக்கப்பட்ட காலத்திலே இதை எடுத்து அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இவர் அவரை மறைசாட்சியாகவே ஆயர் அறிவித்து ஊரிலே மறை மாவட்டம் முழுவதும் தெதேயும் என்ற நன்றி பாடல் பாட வைத்து எல்லா கோயில்களிலும் மணியடித்து இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த குறிப்புகள், இவரை பற்றிய குறிப்புகள், இவருடைய அந்த 5 ஆண்டு அறிக்கை, குங்கேனியல் ரிப்போர்ட், 5 ஆண்டு அறிக்கை என்று நாம் சொல்வோம். அந்த அறிக்கையிலே பல பக்கங்கள் இருக்கிறது, 6 பக்கங்கள் நிறைய இவரை பற்றிய குறிப்புகள் தான் இருக்கின்றது. எனவே இது முதல். இரண்டாவது, இவருக்கு திருமுழுக்கு கொடுத்த புத்தாரி அவர்களுடைய எழுத்துக்களும் நமக்கு இருக்கின்றன. அவையெல்லாம் இயேசுபையினுடைய ஆவணங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதெல்லாம் முதன்மை ஆவணங்கள், எனவே மிக ஆதாரம் கொண்டவை. இவை ஆழமான மதிப்பு கொண்ட முதல் நிலை ஆதாரங்கள்.
முத்துப்பேர் பெற்ற தேவ சகாயம் அவர்களுடைய பக்தி பற்றி சொல்லுங்களேன். மக்களுடைய
மக்களுடைய பக்தி என்று சொல்லும்போது, முதல்ல இவர் கொல்லப்பட்ட உடனேயே மக்களுடைய பக்தி ஏராளம் வந்துவிட்டது. எனவே இவர் முதல்ல எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதே மக்கள் இவர் மீது வைத்திருக்கிற பக்தியை காட்டுகிறது. இவர் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் இவருடைய எலும்புகள் கிடைக்கப்பட்டன. மற்ற கொஞ்சம் சதைகளும் இருந்திருக்கிறது, கொஞ்சம் எல்லாம் எரித்து விட்டு மிச்சம் இருப்பதை எடுத்து அவர்கள் அடக்கம் செய்தது எங்கே? மிக புகழ்பெற்ற புனித செவேரியார் கோவிலில் தலைமை பீடத்திற்கு முன்பு இவரை அடக்கம் செய்தார்கள். அது ஒன்றே போதும் எப்படி தொடக்கத்திலிருந்து மக்களுடைய அபிமானத்தை இவர் பெற்றிருந்தார் என்பதற்கு. நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே எந்த பொது நிலையினருக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு நம்முடைய புத்தி பேறு பெற்ற தேவசாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒன்றே போது, அன்றிலிருந்து இன்று வரை எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து மக்களால் போற்றப்பட்டது. எனவே ஆவணங்களை நீங்கள் பார்த்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை எந்த இடைவெளியும் இல்லாமல் ஆவணங்கள் இருக்கிற ஒரே நபர் மறைசாட்சி தேவசாயம்தான்.
தந்தை ஜான் குழந்தை, முத்துப்பேறு பெற்ற மறைசாட்சி தேவ சகாயம் அவர்கள் பற்றி உள்ளத்தை தொடும் வகையில், பக்தியை தூண்டும் வகையில் அழகாக சொன்னீர்கள். இவர் விரைவில் புனிதராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என நம்புகின்றோம்,
ஜெபிக்கின்றோம்.
இந்த பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
வணக்கம், எல்லோருக்கும் நன்றி, நேயர்களுக்கு அன்பு வணக்கம்.
வந்து பணிந்து நிற்கின்றே என் இறைவா. பரந்த பூமியை பார்க்கின்றேன், அதில் பரவும் காற்றும் பாயும் நீரும் வளரும் மரமும் மலரின் மடமும் பொதுவானவை, யாருக்கும் முறித்தானவை, பொதுவானவை யாருக்கும் முறித்தானவை. எனது எனது என்ற பார்வை பாவமே, தனக்கு தனக்கு என்னும் பாதை தீமையே. எனது எனது என்ற பார்வை பாவமே, தனக்கு தனக்கு என்னும் பாதை தீமையே.
முத்து பெறுபெற்ற தேவசகாயம் அவர்களின் புனிதர் நிலை அறிவிப்பு திருப்பணி பாகம் 2. இந்நேர்காணலில் வத்திக்கான் வானொலியில் கலந்து கொண்டவர் அருள்பணி முனைவர் ஜான் குழந்தை, கோட்டாறு மறைமாவட்டம்.